ரெண்டுல அந்த பரிச நிலை என்பது என்ன, யாரு கண்டது? வீட்டார் வந்து கண்டது. இந்த வாய்மொழி முன்னே நிகழ்ந்ததால் அவர்கள் கண்ட அந்த பரிச தோற்றம் முன்னே நிகழ்ந்ததா? ஏது என்றால் எது முதலில் நிகழ வேண்டும்? ஏதுதான முதல் ஏழுனால காயம் நடந்தது. நீங்கள் அந்த பரிச தோற்றம் ஏது என்றால் அது பின்னே நடந்தது. அவர்கள் வந்து பார்த்தால் பின்னே வாய்மொழியை கேட்டு அதன் பின்னர்தான் வீட்டுக்குள்ளே வந்து அவனுடைய பரிச தோற்றத்தை பார்க்கிறாங்க. இது பின்னே நடந்தது. எனவே பின்னே நடந்தது முன்னே நடந்ததற்கு ஏது பார்க்க முடியாது. எனவே இந்த இரண்டாவது ஏதுக்கு என்ன செய்வது? காரக ஏது, அந்த பசித்த தோற்றம் என்பது காரக ஏது. காரக ஏது என்றால் செயற்படுத்துவது. செயற்படுத்துவதுதான் காரக ஏது. அதாவது வீட்டாரை அதான் செயல்படுத்துகிறது. கொடுக்கும்படியாக அந்த பசித்த தோற்றம் தூண்டுகிறது. நடைபெறுவார்கள் வெவ்வேறு வகையான ஏழுக்கள். ஆதலால் இவை ஒன்றை ஒன்று பற்றவில்லை. ஒரே ஏதுவாக இருந்தால்தான் ஒன்றை ஒன்று பற்ற. இது ஒரு உதாரணம். இதே போலத்தான் இப்போ ஆகமங்கள் பிரமாணம் என்பதை சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கிறது என்றால், அவர்கள் சொல்லுவது போல, வேதவாதிகள் சொல்வது போல, கடவுளால் செய்யப்பட்டதனாலே ஆகமங்கள் பிரமாணம் என்று நாம் சொல்லவில்லை. அப்படி நாம் சொல்லவில்லை, கொள்ளவில்லை. ஆகமங்கள் பிரமாணம் என்பதை நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், வேற வழியில் கடவுளாலே முக்கிரதியுடைய கடவுளால் செய்யப்பட்டதுனாலே ஆகமங்கள் செய்யப்பட்டன என்று சொன்னால்தான் அந்த குற்றம் வரும். எனவே அப்படி சொல்லலாம். சைவ ஆகமங்கள் பிரமாணம் அல்ல. அதே போல கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி துணிக்கிறோம்? ஆகமங்கள் சொல்வதனாலே கடவுள் உண்டு என்று நாம் சொல்லவில்லை. ஆகமங்கள் சொல்வதனாலே கடவுள் இருக்கிறார் என்று நாம் சொல்லவில்லை. நாம் வேற வழியில தான் கடவுளுடைய இருப்பை துணிக்கிறோம். துணியாபோகத்தில் வந்தவர் கடவுளுடைய இருப்பை எப்படி துணிக்கிறோம்? கருதல் அளவையை கொண்டு கடவுள் உண்மையை துணிகிறோமே தவிர உரை அளவை கொண்டு அல்ல. அனுமானத்தினாலே கடவுள் உலகம் கடவுள் உண்டு என்று துணை. இது அனுமானம். இன்னொன்று பாலிக்கேடம் என்ற ஒரு அளவை கூட இருக்கு. பாலிக்கேடம் அது இன்னொரு வகையான அளவை. அதாவது மூன்று பேர் உள்ள ஒரு இடத்துல ஒரு பொருள் காணாமல் போயிருக்கு, கடவுள் போயிருக்கிறது என்றால், ரெண்டு பேர் எடுக்கவில்லை என்று தெரிந்துவிட்டால் என்ன அடுத்து? மூன்றாவது ஆளுநர் எடுத்திருக்க வேண்டும் என்று அப்படி ஊகிப்பதுதான் நம் பாலிக்கிறோம். இப்போ இங்கே மூன்று பொருள்கள். இப்ப நம்முடைய உடம்பு உயிர் ரெண்டு பொருள். இந்த உடம்பும் உயிர் எப்படி சேர்ந்தன? உயிர் போய் உடம்பை சேர்ந்ததா, உடம்பு போய் உயிரை சேர்ந்ததா? ரெண்டும் நடக்க ரெண்டும் இல்லை. அப்படியானால் இந்த இரண்டு பேர் இல்லை என்றால் மூன்றாவதாக கடவுள் என்ற அவன் தான் இந்த இருவரையும் சேர்த்திருக்க வேண்டும். இது பாலிசேதம்,
இதுதான் பாலிசேதம்
என்று இப்படி வழி அளவையினாலும் பாலிசேதத்தினாலும் நாம் கடவுளுடைய இருப்பை சொல்கிறோமே தவிர ஆகமுடைய இருக்கிறார்கள். இவ்வாறு கடவுளுடைய இருப்பை வேறு வழியிலே நாம் புரிந்த பின்னர் இந்த ஆகமங்களை பார்க்கிறோம். ஆகமங்களிலே சொல்லப்பட்ட மிக உயர்ந்த பொருள்களை நோக்குகிறோம். இவையெல்லாம் சாதாரண மனிதர்களாலே செய்யப்பட்டிருக்க முடியாது இந்த ஆகமங்கள். எனவே இவற்றை கடவுள்தான் செய்திருக்க வேண்டும் என்ற இருப்பு வருது. முதலிலே கடவுளுடைய இருப்பை வேறு வகையிலே புரிந்து அதன் பின்னர் அவனால் செய்யப்பட்டது இந்த ஆகமங்கள் என்ற முடிவுக்கு வருது. எனவே இதில் எப்போது அந்த ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்ற குற்றம் உண்டாகும்? ஆகமங்கள் கடவுளால் செய்யப்பட்டவை, பிறகு அவரால் செய்யப்பட்டதனால் ஆகமங்கள் பிரமாணம் என்று கூறினால் அது ஒன்றனை ஒன்று பற்றுதல். நாம் அப்படி சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறோம்? கடவுளுடைய இருப்பை அனுமானத்திய சான்றுகளால் புரிந்து பின்னர் அவனால் செய்யப்பட்டதனாலே ஆகமங்கள் பிரமாணம். எனவே இங்கே ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்ற குற்றம் இல்லை என்று குருநாத சுவாமிகள் மறுக்கிறார். அந்த இதெல்லாம் ஒரே ஒரு வரையில்தான் வெளிப்போகுது, ஒரே ஒரு வரைதான். அந்த இடத்தை கண்டு புரியுங்க. 36வது பத்தி 16வது ஒருவன் வந்தேன். அந்த ஒருவன் யார்? இளவரன். ஒரு இளவரன் இன்னேன், நான் என்ன தன்மை உடையவன், பகியோடு வந்திருக்கிறேன், நான் இன்னேன் வந்தேன் என்பொழி என்று சொல்லுகிற போது மற்றதையெல்லாம் நம்ம வருகித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் இன்னே வந்தேன் என்று அவனும் அவன் வாய் மொழியும் போல. அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ஏருக்கு அவனும் அவன் வாய் மொழியும் போல. அந்த அவன் என்பது அவன் என்பது யாரு? இரவன். அவன் என்பது அவனுடைய நிலை. அவனுடைய நிலை ஒரு ஏறு, அவனுடைய வாய்மொழி அது இரண்டாவது. அவனும் அவனுடைய வாய்மொழியும் போல அந்த ரெண்டு என்ன ஏழுக்கள்? ஞாபக ஏழு, ஏழு ஞாபக ஏழு, அவனது வாய்மொழி ஞாபக ஏழு. ஏன் அந்த பேரு? அவனுடைய நிலையை முதலிலே அறிவிக்கிறது. அதன் பிறகு அவனது நிலை, வீட்டார்கிட்ட வந்து வெளியே வந்து கண்ட அவனது நிலை காரக ஏதுவாக இருந்து அவர்களை கொடுக்கும்படியாக செயல்படுத்துகிறது. அது காரக காரக ஏதுல செயல்படுத்துகிற எனவே அவனும் அவன் வழிமொழியும் போல முதல்வனும் முதல்வனால் செய்யப்படும் வேதாகமங்களும் தம்முள் காரக ஏதுவும் ஞாபக ஏதுவும் ஆகிய வேறுபாடு உடைமையின் இந்த நம்முடைய இதுல இந்த கடவுள் ஆகமங்கள் இந்த ரெண்டு பொருள்களிலே கடவுள் இன்னொரு பொருள் ஆகமங்கள் எது என்ன எது காரக எது ஞாபக ஏது வேதாகமங்கள் ஆகமங்கள் இறைவன் முத்தறி உடையவன் என்பதை அறிவிக்கின்றன. வேதங்களிலே சொல்லப்பட்டுள்ளன இறைவன் முத்தறி உடையவன். எனவே அதை அறிவிப்பதனாலே வேதங்கள் ஞாபக பிறகு இறைவன் அது என்ன ஏது என்றால் அவனால் செய்யப்பட்டதனாலே அதனை நான் முன்னாலே தான் சொன்னோம். முதலிலே ஆகமங்கள் பிரமாணம் என்பதை முன்னாலேயே துணிந்து விட்டோம். அதனால் இதன் வழியாக அனுமானத்தின் வழியாக துணிந்து விட்டோம். ஆகமங்கள் பிரமாணம் பிறகு அதிலே சொல்லப்பட்டிருப்பது ஒன்று கடவுள் முற்றறிவுடையவர் ஒருவர் இருக்கிறார் என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டதனாலே பின்னாலே தெரிந்து கொள்வோம். எனவே கடவுள் என்பது என்ன ஏது காரக ஏது என்றால் என்ன பொருள் வர்த்தம் இங்கே அவன் செய்தது அவனால் செய்யப்பட்டது. அதனாலே வேதங்களுக்கு ஆகமங்களுக்கு இறைவன் காரக ஏது வேதங்களை அவன் ஆகமங்களை செய்ததனாலே அவன் காரக ஏது ஆகின்றான். இப்படி இந்த இரண்டு ஏழுக்களும் ஒன்றை ஒன்று பற்றவில்லை. இரண்டு வேறு வேறு ஏழுக்கள் ஆகமங்கள் ஞாபக ஏழு இறைவன் காரக ஏழு. எனவே இவை ஒன்றை ஒன்று பற்றுதல் இல்லை என்று இப்படி மறுக்க இதனை நீங்கள் ஆறாமல் வேதங்களிலே சொல்லப்படுகிற கடவுள் எப்படிப்பட்டவர் அது வெளியிட்டு நமக்கு ஞானபந்தத்தை எடுத்துக்கொண்டால் கடவுளை பெயர் சொல்லி வேதங்கள் சொல்லவில்லை. பிரம்மம் அல்லது அது அப்படித்தான் எல்லா இடங்களிலும் பரம்பொருளை சொல்லுகின்றன. வேதங்கள் சிவனுக்கு வேறு பெயர்களால் சிறப்பு பெயர்களால் வேதங்கள் இறைவனை கூறவில்லை. அங்கே கோயில் அமைப்பு வழிபாட்டு முறையெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆகமங்களிலே தான் சிவபெருமானுடைய வழிபாட்டு முறைகள் கிரியைகள் சீக்கிய வகைகள் எல்லாமே ஆகமங்களிலே தான் சொல்லப்பட்டுள்ளன. அதனால்தான் வேதங்களை பொது என்று சொல்கிறோம். பொது நூல் அவர்கள் பொது நூல் அதை சிறப்பாக விளக்கி காட்டுவன ஆகமங்கள். வேதத்தினுடைய தெளிவுதான் ஆகமங்கள் என்று சொல்லுகிறார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் என்று சூப்பராக சொல்லி வருகிறார். வேதாந்தம்னா இது உபநிடத்தேதாந்த தெளிவோ, அந்த உபநிடத்தங்களினுடைய தெளிவு தான் சைவ சித்தாந்தம் தான் என்று சொல்லுகிறார். வேதாந்திகளுக்கு குறிப்பிட்ட கடவுள் கிடையாது. அவர்கள் திருநீரும் பூசுவார்கள், கையிட்டு கொடுப்பது என்று கூறுகிறார். அவர்களுக்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான், பிரம்மன் தானே. எந்த கடவுளை வழிபட்டாலும் அவர்களுக்கு வேறுபாடு கிடையாது, அது அவர்களுடைய. நமக்கு சிவம் தான் முழுமுதற்கு அப்படி அவர்கள் கொள்வது. போனால் அவர்களுக்கு இதெல்லாம் பொய், இந்த உலக வாழ்க்கையே உண்மையில இல்லாத ஒரு பொய் தோற்றம். ஆனால் அவர்கள் இந்த கல்ச்சருடைய கொள்கையை மறுப்பார். மிக கண்டி நம்மை காட்டின அவர்கள் வைணவர்கள் அந்த வேளாண்மை மறுக்கின்றவர்கள். அவர்கள் செல்வ சித்தாந்தத்தை போலவே திருமாலை பரம்பொருளாக வைத்து வழிபடுகிறார்கள். எனவே வழிபாட்டுக்குரிய நிலை இந்த ரெண்டுதான், சைவம் வைணவம் தான். வேற இந்திய தத்துவத்துல இவ்வளவு பக்தி நெறி என்பது தென்னாட்டில் தான், அங்கே ஞானம் வடநாட்டில், தத்துவம் வடநாட்டில். நமக்கு பக்தி ரெண்டும் சேர்ந்தது. எல்லாம் ஆதாரம் புரியாதான் என்ற பெயருக்கு விளக்கம் தருகிறார். பக்கம் பதினொன்றுல 21வது பத்தியில, 21வது என்ன தொடர்ந்து விஞ்ஞான போதம் என்றது நீ காரணத்தால் பெற்ற பெயர். அது நீ எவ்வாறு நாம் என்ன பொருள் சொன்னோம்? விஞ்ஞானம் என்பது என்ன பொருள் சொன்னோம்? வேறு பொருள் தருகிறார்கள். அவர் சிவஞானம் என்பதற்கு சொல்லுகிற பொருள், சிவஞானம் என்பதற்கு இரண்டு பொருள்கள். ஒன்று இறைவனுடைய திருவுருள், சிவத்தினுடைய திருவருள். சிவஞானம் என்பது ஒன்று திருவருள். இன்னொரு பொருள் அந்த திருவருளை உணர்த்துகிற விவாகமங்கள், திருவருளை உணர்த்துகிற விவாகமங்கள். இப்படி இரண்டு பொருள் சிவஞானம் என்ற உங்களுக்கு என்ன காரணம் பற்றி வைத்திருக்கீங்க? இதற்கு என்ன காரணம்? இந்த ரெண்டு பொருள் இருக்கிறதா என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்க சிவபிரகாசத்தில் இருக்கிறது என்று காட்டுகிறார். சிவபிரகாசத்துல அந்த காட்டுகிற உயர் ஞானம் இரண்டாம் தெளிவாக சொல்லுகிறார். உயர் ஞானம் இரண்டாம், அந்த ரெண்டு எவை? அடுத்து மாறா மலம் அகல இல்லாதது எது? சிறுவர். அந்த உயிரிலே இருக்கிற மலம் அகலும்படியாக சிறுவர் அது அகலாமல் இருந்து மாறா மலம் அகல அகலாத மண்ணு நிலைபெற்று இருக்கிற கோலம் ஞானம் நிலைபெற்ற ஞானமாகிய மண்ணு கூட திருவருள் ஒன்று. அது ஒரு பொருள். திருவருள் என்பது ஒரு மாறா மலமகல அகலாத மண்ணு கூட திருவருள் ஒன்று. ஒன்று அதாவது மற்றொன்று என்ன என்றால் ஒன்று அதனை தெளிகவும் விவாதமும் என்று உலக இயக்கம் என்று விவாதித்துவம் அந்த திருமணம் போன என்பதற்கு இரண்டு பொருள். திருவருள் இன்னொன்று அந்த திருவருளை உணர்த்துகிற விவாதமும். எனவே அந்த திருவருளுக்கு பரஞானம் என்ற பெயர், விவாகமத்திற்கு அபரஞானம் என்ற பெயர். பரஞானம் அபரஞானம் ரெண்டு ஞானம். பரஞானம் அபரஞானம் இரண்டு பொருள் போகிறேன். என்ன வரம் என்ற பொருள், அபரம் என்ற பொருள், என்ன பொருள் பரம் மேலான பரஞானம் மேலான அபரம் நூல் நூல்கள் எல்லாம் அபரஞானம் நூல்கள் அபரஞானம் திருவருள் பரஞானம். பரஞானம் அபரஞானம் இரண்டும் சிவஞானம் எனப்படும். அவற்றுள் பரஞானத்தை போதிப்பது எல்லா அபரஞானங்களுக்கும் பொதுவாக இந்து சிவஞானம் என்றது எதை அவ் அபரஞானமாகிய சிவாசாமியா என்றால் சிவாசமம் என்று பொருள் கொள்ளுகிறார். சரி, சிவஞான போதம் அடுத்த சொல்லு போதித்தல். அதற்கு என்ன பொருள் எழுதுகிறார்? போதித்தல் அதாவது அவற்றின் இத்தைய பொருள் இது என்று உணர்த்துதல். அவற்றின் இத்தைய பொருள் இது என்று உணர்த்துதல். அதாவது என்ன பொருள், என்ன அர்த்தம்? அந்த ஆகமங்களினுடைய பொருளை தெளிவுபடுத்தி நிச்சயித்து உரைத்தல். சைவ ஆகமங்களுக்கு இடையிலே காணப்படுகிற வேறுபாடு போல தோன்றுகின்ற அவற்றையெல்லாம் அந்த வேறுபாட்டை நீக்கி முரண் இல்லை, ஆகமங்களுக்கு இடையிலே முரண்பாடு இல்லை என்பதை ஆகமங்களுடைய பொருள் உரிமையை உணர்த்துவதற்காக எழுந்தது சிவஞான போதம் என்று முதலிலேயே தொடக்க வழியிலே சொல்லியிருக்கிறார். எனவே சிவஞான போதம் என்றால் விவாகமங்களினுடைய பொருளை நிச்சயித்து உரைத்தார். அவற்றினுடைய பொது உரிமையை உணர்த்துவதனாலே சிவஞான போதம் என்ற காரண பெயரை பெற்றது என்கிறார்.